ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் பகுதி வாழ்க்கை நிலையாமை. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வாழ்க்கை நிலையாமை, நிச்சயமாக நீ அந்த இடத்துக்கு போய் விடுவாய். இதையும் வாரியார் சொல்லத்த வாரியார் சொல்லாததே கிடையாது. எல்லா கட்சிக்காரனும் எல்லா மனிதர்களும் பணக்காரனா இருந்தாலும் படித்தவனா இருந்தாலும் கடைசியாக போற இடம் எல்லாம் ஒரே இடம்தான் அப்படின்னு வருவார். எவ்வளவு உட்கருத்து தெரியுமா அவருடைய பேச்சுல? ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பேச்சு கேட்டு திருந்தியவர்கள். அதனால எல்லோரும் அங்க போறோம். சொற்பிரமானமே சுடலை சேர்ந்தது சொற்பிரமானமே. கடலின் நஞ்சம் உதுந்தவர் கைவிட்டால் உடலினார் கடந்து ஊர்முனி பண்டமே. பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அரண்ணாவும் நவில் வீழர், அக்கைக்கே இறை தேடி பலமுது காக்கைக்கே இரையாகி கழிவரே. திருமூலர் இதை விட கூட ஒரு படி தாண்டி விடுகிறார். 3000 ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் எழுதி கிழித்து அடித்து திருத்தி வெளியிட்ட தமிழ் அல்ல திருமூல திருமந்திரம். ஆண்டவன் பேரின்பத்திலே திளைத்து இருந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டு தவத்திலிருந்து வெளிவந்த தமிழ் திருமூல திருமந்திரம். அவர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பத்திலை. ஒரு பத்திலை என்பது இவர்கள் வில்வம் வில்வம்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த அளவுல நான் அப்படி சொல்ல தயாராக இல்லை. என்ன பொறுத்த அளவுல ஏதேனும் ஒரு பத்திலையை இட்டு விடு. அது எந்த பத்திரை ஆடா தொடையா இருந்தாலும் சரி, எது கண்ணுல உனக்கு அகப்படுதோ அதை எடுத்து அவன் தலையில வைத்து விடு, அவன் திருவடியில் வைத்து விடு. அப்படித்தான் அவர் சொல்லியிருப்பார் என்பதை நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலை என்று பொருள் பண்ணி வில்வம் தான் அப்படின்னு சொல்லிவிடுகிறார்கள். எங்க வில்வத்தை போய் இவன் தேட போறான்? வெறும் பச்சிலன்னா ஏதேனும் ஒன்ன பிடிங்கி போட்டுருவான் இல்லையா? ஆக பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிடார், நாக்கை கொண்டு அரண் நாவும் நவிழ்கிறார். அரகரா அரகரான்னு நாம சொல்றோம், அப்படின்னா என்ன அர்த்தம்? அரகரா அரகரான்னு திருமூலர் திருமந்திரம் சொல்லுகிறது. அரகரையன் அருகிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரியதும் இல்லை, அரகர என்ன அருந்திரப்பன்று. இது மொழியில. இப்பவும் நம்ம என்ன சொல்றோம்? அவன் எல்லாம் சம்பாதிச்சான், அவங்க தாப்பன் சம்பாதிச்சு வச்சுட்டு போனா இந்த பையன் எல்லாத்தையும் அரோகரா பண்ணிவிட்டாங்க. என்ன அரோகரான்னு என்ன அர்த்தம்? அழித்து விட்டான்னு அர்த்தம். இப்ப நாம அரோகரான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக நம்மள பாம்பெல்லாம் பாபம் எல்லாம் வினை எல்லாம் அரோகரான்னு போய்விடும். அதனால்தான் ரொம்ப பேர் என்ன பண்றது, நம்ம பார்வதின்னு சொன்னா அரகரான்னு சொல்றது இல்லை. ஏன் அது சொல்ல மாட்டாங்கன்னு அப்போ சொல்லிவிட்டாரு திருமுற திருமந்திரம். அரகர என்கிற அருகிலர் மாந்தர் அவர் சொல்ல மாட்டான்டான். அதனால நாங்க என்ன பண்றது, நான் பருவதையை சொல்லி நாங்களே அரகர மகாதேவன் செய்வோம். ஏன்னா வினை எங்களுக்கு தான் போகணும், அது ஆண்டவன் திருவரு இல்லையா? ஆம். அதனால்தான் அத நாக்கை கொண்டரம் நாமும் நடுவு அக்கைக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கு இறையாகி செல்கிறது. பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார், இறை தேடு இறை தேடு. இப்போ நம்ம நாட்டில் இந்த வல்லினம் மெல்லினத்துக்கு இடமில்லாமல் போய்விட்டது. அவர்கள் சொன்னார்கள், என்ன மாதிரி வருது தெரியுமா? இப்படி இந்த கமாவும் புல்ஸ்டாப்பும் எண்ணத்துக்குத்தான் வைத்தானோ, வல்லினம் மெல்லின்னு ஏந்தான் வைத்தானோ தமிழ அப்படின்னு நாம உடம்பெல்லாம் ஏறியுது. அதை கேட்கும்போது ரேடியோவா அல்லது டிவியா நெரித்து தொலை இந்த தமிழை கேட்கறத விட நம்ம கேட்காம இருக்கலாம் அப்படின்னு கோபம். இந்த பாம்பன் சாமி சொல்லுல எப்படி அந்த தமிழ் கொஞ்சது பாத்தீங்களா, இறை என்பது உணவு, இறை என்பது ஆண்டவன், இதையும் தேடு அதையும் தேடுன்னு சுவாமி, இறை தேடு இறையும் தேடு, என்ன அபூர்வமான சொற்கள் அது. ஆக ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. அதனால ஒரு காலத்துல என்ன செய்திருக்கிறார்கள், இந்த உடலை போட்டு விடுவார்கள், மண்ணில போட்டுவது மாதிரி போட்டுவார்கள், காக்கையும் கழுகும் நாயும் நரியும் தின்றுவிடும் என்றுதான் திருப்புகழும் சொல்லுகிறது. ஆமா, நரி சலித்தது, நாய் சலித்தது, கழுகு சலித்தது, எரி சலித்தது, மண் சலித்தது என்று வருகிறது. நான் பம்பாய்க்கு போயிருந்தேன், அங்க ஒரு கட்டடத்தை காட்டி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரிவினர் இறந்து போய்விட்டால் அது நாலு மாடி கட்டடம், அந்த நாலு மாடிக்கு மேல மொட்டை மாடியில கொண்டு அந்த உடலை போட்டு விடுவார்களாம். போட்டு விட்டால் கழுகு காக்கை எல்லாம் கொத்தி தின்றுவிடும் என்று சொன்னார்கள். ஆனா நான் பார்க்கல, இரவு வழியில அதை சொன்னார்கள், அந்த கட்டடத்தை பார்த்து விட்டு வந்து விட்டேன். ஆக நம்ம நாட்டுல என்ன இருக்கிறது, இடுகாடு சுடுகாடு இரண்டுதான் இருக்கிறது. மண்ணிலே இடுவதற்கு இடுகாடு என்றும், மண்ணிலே இட்டு தீயினால் சுடுவதனால் சுடுகாடு என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இது மண்ணிலே சமாதி வைத்தால் சமாதி என்று சொல்லுகிறார்கள், ஜலத்திலே சமாதி செய்தால் ஜலசமாதி என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜலசமாதி என்பதை நான் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை. மண்ணில இடுகிற சமாதியை நான் பார்த்திருக்கிறேன், ஜலசமாதி என்ற ஒரு சொல்லே கேள்வியில தான் எனக்கு இருந்தது. ஆனால் திருமுறையில் மிகுந்த ஈடுபாடுடையவர், திருமுறைக்கு லட்சக்கணக்கில் ட்ரஸ்ட் செய்தவர் காசிவாசி அருணந்தி சந்திரம். இன்னைக்கு நம்ம கையில இன்னைக்கு புத்தகங்கள், தேவார புத்தகங்கள் கையில இருக்குன்னு சொன்னா காசிவாசி அருணந்தி சந்திரனுடைய ட்ரஸ்ட் இப்ப இப்பதான் யாராரோ போடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி பாத்தீங்கன்னா அருணந்தி சம்பரான ட்ரஸ்ட்ல இருந்துதான் வெளிவந்தது. ஆமா, எல்லார் கையிலையும் தேவாரம் கிடைத்ததற்கு காரணம் அருணந்தி சம்பரான். திருமுறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள், லட்சக்கணக்கில் அதற்காக ட்ரஸ்ட் செய்திருக்கிறார்கள், எத்தனையோ ஓதுவார்களை கோயில்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், ட்ரஸ்ட் வைத்திருக்கிறார்கள், ரிஜிஸ்டர், எத்தனையோ தேவார கோட்டி நடத்த வேண்டும் என்று எண்ணி அதுக்கு ட்ரஸ்ட் செய்திருக்கிறார்கள். இன்னும் வேண்டாம், நானே எப்படியோ கிடக்கு, என்னை இழுத்து தேவாரம் பாட வைத்தவர்கள் வரும். அவர்களை நான் நினைக்காத நாளே இடையே அவர்கள் சொன்னார்கள், உன்னால் தேவாரத்துக்கு பயனுண்டு, தேவாரத்தினால் உனக்கு பயன் உண்டு என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது 1941. அதை இப்பொழுதுதான் நான் நினைக்கிறேன், என்னால் தேவாரத்தில் பயனுண்டு, தேவாரத்தினால் உனக்கு பயனுண்டு என்று சொன்னார்கள் அவர்கள். அப்பொழுது எனக்கு புரியவில்லை, இப்பொழுதுதான் புரிகிறது. தமிழன் எங்கே இருக்கிறானோ, சைவன் எங்கே இருக்கிறானோ, அங்கெல்லாம் இந்த பாடல் ஒலிக்கிறது. அவன் ஒலிக்க செய்தான் ஒலிக்கிறது. ஆமா, நிச்சயமா. அப்ப அவர் சொன்னது சரியா போச்சு இல்லையா என்று நான் எண்ணுகிறேன், அவரை தினந்தோறும் வணங்குகிறேன். அவர்தான் என்னை ஜலசமாதி செய்து விடுங்கள் என்று சொல்லி அவர் ட்ரஸ்ட் எழுதிவிட்டார். காசியில் இருந்தார்கள், ஜலசமாதி செய்து விடுங்கள் எழுதி வச்சு விட்டார். அதனால அவரை அதுவும் சொன்னார்கள், நான் பார்க்கல, கருங்கல்லினால பெட்டி இருக்குமாம், அந்த பெட்டியில இந்த உடலை எடுத்து வைத்து நட்டு போட்டு டைட் பண்ணி அந்த பெட்டியிலே நிறைய ஓட்டை இருக்கும், மீன்கள் போகிறது மாதிரி. உங்களுக்கு தெரியும், காசியில மே ஜூன்ல கூட 80 அடி 90 அடி உயரம் தண்ணீர் போகும் காசியில. மழை காலம் சொன்னா 200 அடி அப்படித்தான் போகும் என்று சொல்லுகிறார்கள். இப்பவும் கூட 80 அடி 60 அடிக்கு குறையில்லாத தண்ணீர் உயரம். அதுல கொண்டு போட்டு விடுவதுதான் ஜலசமாதி என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் அவரை செய்தார்கள். இந்த உடல் கங்கையில் இருக்கும் மீன் சாப்பிடட்டும் என்று சொல்லி இந்த உடலை அப்படி போட சொன்னார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்படியே செய்து விட்டார்கள். ஆக காக்கைக்கு இரையாகி கழிவரு என்று வருத்தப்படுகிறார் சுவாமி. ஆக இந்த ஆக்கை இருக்கும் பொழுதே அவனை நாக்கினால் வழுத்திவிட வேண்டும், கையினால் பூக்கை கொண்டு அவனை போற்றிவிட வேண்டும் என்பது நாவுக்கரசருடைய சட்டம். அதுக்கு அடுத்து
குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரியாரணமாயிரும் போதிலும் நீர்மனம் என்பொல் புகாததே.
இந்த செய்கையெல்லாம் செய்யாதவனே அறிவிலி என்று கூட அவர் சொல்லுவதற்கு தவறவில்லை என்பதும் நாம எண்ணும். அதுக்கு அடுத்து
வாட்டவாயும் நினைக்க மட நெஞ்சும் காத்த சென்னியும் தந்த தலைவனை நன கதன. வாட்டவாயும் நினைக்க மட நெஞ்சும் தந்த தலைவனே.
அவன் தந்து அனுப்பினான். இவனா எடுத்துக்கிட்டு வந்தான், இவனா எடுத்துட்டு வந்தான். இவன் எடுத்துக்கிட்டு வந்தான்னா கருப்பா ஒரு உடல், கண்ணு கொஞ்சம் கோணலா, மூக்கு கொஞ்சம் நீட்டா, காலெல்லாம் குட்டையா, கையெல்லாம் நீட்டு நீட்டா, இப்படி ஒரு விகாரத்தை விகார உடம்பை இவன் எடுத்துக்கிட்டு வருவானா? நல்லா இருக்குது. எல்லாரும் பார்த்தா கொஞ்சம் ஆப்பில ஒரு உடல் எடுத்துக்கிட்டு வருவான். எல்லாருமே அப்படி ஆயிட்டா என்ன அர்த்தம்? வினைக்கு ஏற்ப அவன் கொடுத்து அனுப்புகிறானடா. இதுதான் நினைவூட்டுகிறார். ஆமா, அவன் கொடுத்து அனுப்பினான். எத்தனையோ பேருக்கு கொடுத்து அனுப்பலை தெரியுமா? நொண்டியாக பிறந்தான், பிறக்கும் போதே குருடா பிறக்கிறான். பிறக்கும் போதே ஒரு குழந்தை காலை இப்படி வச்சுக்கிட்டு பிறக்குது, இப்படி வைக்கல, இப்படி வச்சுக்கிட்டு பிறக்குது. என்ன பண்ணும் அது? அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்புறமா பாத்துக்கலாம். அந்த தாய் தந்தையர்கள் என்ன பாடுபடுவார்கள் இல்லையா? அவர்கள் செய்த பாவம் குழந்தையை இப்படி கொடுத்து அந்த வஞ்சனையை தீர்த்துக் கொள்ளுகிறான் அவன் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் இல்லையா? தனக்கு வந்தா கூட தாங்கி கொள்ளுவான், தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்தால் அவன் தாங்க முடியாது. இப்படி ஒரு குழந்தை பிறந்தது, நான் காலை எப்படி வச்சுக்கிட்டு பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் இல்லையா? அவன் கொடுத்து அனுப்பினான். ஆமா என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள்.
பார்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாத்த சென்னியும் தந்த தலைவனை
என்ன செய்ய வேண்டும்? நீ அவனை வாழ்த்தி விடு. தேவார பாடல் தெரியலையா? திருவாசகம் தெரியலையா? நமச்சிவாய மந்திரத்தை கூடவா வர பண்ணணும், நெற்று பண்ணணும்? வேண்டில்லையே. நமச்சிவாய 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 என்று சொல்லிவிடு. வீட்டு வேலையும் பார்த்துக்கோ. அக்கா வீட்டை விட வேண்டாம், பொண்டாட்டி விட்டு வேண்டாம், பிள்ளையை விட்டு வேண்டாம். இதையும் சொல்லிக்கோ. இறையும் தேடு, இறை தேடு, இறையும் தேடு என்பதுதான். ஆக
பார்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாட்ட சென்னியும் தந்த தலைவனை மூத்த மாமல தூவி துதி
நான் கேட்ட வரையிலும் துதியாதே துதியாதேன்னு தான் எல்லாரும் பாடினார்கள். நான் மாத்திர துதி துதி என்றே பாடினேன். ஏன்? அது துதியாதே என்பது பகாப்பதம் தானே, அதை ஏன் நீ பகுபதமாக ஆக்கினாய் என்று நீங்க கேட்கலாம். ஐயா, இது வேட்டி, இத கிழிச்சா ஒண்ணுக்கு உபயோகப்படுது, கைதுடைக்க உபயோகப்படுது, வேற ஒண்ணுக்கு உபயோகப்படுது, அதனால தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆமா, அப்படி செய்யலாம் என்று எண்ணித்தான் நான் பகாபதத்தையும் பகுபதமாக ஆக்கினேன். அதை தவறு என்று சொல்லுவர்களும் உண்டு. ஆனால் என்னுடைய நெஞ்சில் நினைப்பதை நிச்சயமாக செய்தே தீருவேன்.
மலர் தூவி துதி துதியாதே விட்டவாவினையே நெடுங்காலமே வாழ்த்த வாயும் வினைக்க மட நெஞ்சும் வாழ்த்த வாயும் வினைக்க மட நெஞ்சும் காட்ட செல்லியும் தந்த தலைவனை கூட்ட மாமன கூட்ட மாமன தூபி துதி கூட்ட மாமன தூபி துதி கூட்ட மாமன தூபி துதி யாதே நெடுங்காலமே மாமலர் வீட்டவா பின்னையேன் நெடுங்காலமே நெடுங்காலமே வீட்டவா நெடுங்காலமே வீட்டவா
ரொம்ப வருத்தப்படுற வாயின வாயினால அவனை வாழ்த்தவில்லையே, அவனை துதிக்கவில்லையே, நெடுங்காலத்தை நான் வீழ்த்தி விட்டேனே. புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே அத்தனாள் போக்கினேன் வலிவுடைய நாளெல்லாம் போக்கிவிட்டேனே. வலிவுள்ள நாளாயிருந்தால் நன்றாக வாழ்த்திருப்பேனே என்று வருத்தப்படுகிறார்கள். எழுது பாவை நல்லார் திறம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுதசால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இதன்படுகின்றது. மாதவி இன்பத்திலே திளைக்குவதற்காக இழுத்து கொண்டு செல்லுகிறது இழுதை நெஞ்சம் என்றும் அவர் தாடத் தவறவில்லை இல்லையா. ஆம், நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் தடை. நினைத்து விடு, நினைத்து விட்டால் அந்த நெஞ்சத்துக்கு அவன் வந்து விடுவான் என்பதுதான் இவருடைய வாக்கில் மற்றொரு இடத்தில் ஒலிக்கிறது. நினைப்பவர் மனம் கொய்தா, நீ நினைத்து விடு அது போறும். ஆமா, பனைக்கை மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் பொய்தா கொண்டவன் இது கூடவா செய்யக்கூடாது. அதனாலதான் நினைத்து வணங்கிவிடு திருவண்ணாமலையை. பிறந்ததனால் முத்தி கிடைத்து விடும் திருவாரூர். நாம் பிறக்க முடியுமா? பிறந்து விட்டோம் இல்ல, காசியிலத்தான் இறக்கத்தான் முடியுமா? சில பேர் காசியில இறப்பதற்குன்னு போவான், இங்க என்ன பண்ணா இந்த அரிசி சோத்தை தின்னுட்டு எலும்பு கூட இருந்தான். காசியில உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும், உங்களுக்கு தெரியும், இருப்பு சட்டியில விட்டு காட்டுவான் காட்டுவான். அத அங்கிருந்து வந்தவன்னா இங்கேயும் இருப்பு சட்டியில விட்டு காட்டுறான் இல்லையா. அந்த பாலை குடிச்சானா, இந்த பூரிய குடிச்சானா, இப்ப தின்னானா, அந்த பூரி மாதிரியே இவனும் ஆயிட்டான். இங்க இப்படி இருந்தவன் அங்க போய் பூரி மாதிரி குஸ்துன்னு போய் போனான். கொஞ்ச நாளைக்கு இருந்து விட்டு ஐயோ சரி தேனாம்பேட்டைக்கு போயிட்டு வரலான்னு வந்தான். வர்ற வழியிலேயே படார்னு போயிடுச்சு. காசியில இறக்க முடியுமா? முடியாது. அதற்கும் கொடுப்பனை வேண்டும். தில்லை தரிசிக்க முத்தி நடக்குமா? சென்னையிலே எவ்வளவு நாள் இருந்தார்கள் ராமலிங்க அடிகளார். கணிகை மலகை சாரேனோ இருக்கிற தனிகை மலை. பஸ்ல ஏறினா ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். இந்த தனிகை மலைக்கு அவருக்கு போக முடியலையே, விதி இல்லையா? ஆமா, தருமபுரம் மகா சன்னிதானம் ஒருத்தர் 24வது மகா சன்னிதானம். அவரிடம் அணுக்கத் தொண்டனாக இருந்தவன் நான். படிக்காத மேவை, அறிவின் பொக்குஷம், செயலின் இருப்பிடம் அவர். படிக்காதவர் லட்சக்கணக்கான நிலத்துக்கு அதிபதி, கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதி. 27 கோயில்கள் அவருடைய நிர்வாகத்துக்கு உரியது. 27 கோயில்களுடைய நிலம் எங்க இருக்குதுன்னு அவர் மேட் அவர் டேபிள்ல இருக்கும் மேப். அந்த நிலத்துல ஏதேனும் ஒரு தகராறுனா எந்த கோயில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப் எடுத்து போட்டுடே, எந்த இடத்துலடா அந்த தகராறு அப்படின்னு கேட்பார் அவர். அப்படி ஒரு புச்சரி. ஆமா, 8 மணிக்கு என்ன வந்து பார் அப்படின்னு ஒருத்தனை சொல்லி இருந்தாக்க 8:05 வந்தான்னா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டார். படிக்காத மேதை. 7:55 வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார். 8 மணிக்கு வந்தானா வா என்ன விஷயம் சொல் அப்படின்னு கேட்பார். 8:05 வந்தாருன்னா எனக்கு வேற வேலை இல்ல, போயிட்டு வா. சாட்சி 4 மணிக்கு வாழ்ந்துவார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவர்கிட்ட வேலை பார்த்தேன் 7.5 ஆண்டுகள் இருந்தேன் அவர்கிட்ட. 7:45 அவருக்கு 2 இட்லி சாப்பிடணும். 7:45 ஆனா அந்த 2 இட்லி எதுக்கு இருக்கணும்? 2 இட்லி உள்ள 2 இட்லி கூட சாப்பிட மாட்டார். அவர்கிட்ட பழகின பழக்கம், நான் மேடையில வர்றேன்னு பாடுறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா 100 கச்சேரி ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா 99 கச்சேரி நேரத்தோடு போய் விடுவேன். ஒரு கச்சேரி ஏதேனும் தவறு ஏற்பட்டு தருமபுரம் சாமிநாதன் நேரம் கழித்து வந்தான்னு வாழ்க்கையில வரவே வராது. ஏன்? இளமையில அவர்கிட்ட பழகின பழக்கம். 7:08 குளிக்கணும்னு இருக்கும் அவர்கிட்ட. 7:30 சாப்பிடணும்னு அவருக்கு. 7:30 போய் கூப்பிட்டோம்னா 7:30 தண்ணியை தூக்கி தலையில ஊத்துவார். ஆமா, அன்னதானம் பண்ண இதெல்லாம் மட்டும் 7:30. இந்த 7:30 இந்த இட்லி வைக்கலன்னா அடுத்த நிமிஷம் அவர் சாப்பிட மாட்டார். நீ சாப்பிடுறா சாமிநாதன், நீ சாப்பிடுட்டு எழுந்து போடுவார். ஆமா, அவர் ஒரு ஜாதகத்தை அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அவருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை. ஜாதகத்தை எடுத்து பார்த்தார், அதுல வந்ததை நான் சொல்லத்தான் வேணும், நீங்க தவறா எண்ணாதீர்கள். எப்போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு நாயன்மாருடைய வாழ்க்கை, ஆழ்வார்களுடைய வாழ்க்கை, தேச சரித்திரம் இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அதுல வருகிற நன்மை தீமையை நடந்து பார்த்து கொண்டு அதே மாதிரி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைத்து விடும். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தான். ஆனா நம்ம தெரிந்துக்கிறதுனால தவறு ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணினார்? இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தவருக்கு காச நோய் வந்து விட்டது. கொஞ்சம் கவனம், கவனமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை நெஞ்ச விட்டு அகலல. இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த எனக்கு காச நோய் ஏன் வந்தது அப்படின்னு அவர் என்ன பண்ணினார்? இந்த காக்கையர் நாடி அப்படிங்கறத எடுத்து பார்த்தார். எடுத்து பார்த்த போது அதுல என்ன வருகிறது? போன ஜென்மாவில் நீ பழனிமலையில் ஒரு பெரிய அன்னதானம் செய்து கொண்டிருந்தாய், நீ வருகிறவனுக்கெல்லாம் சோறு போட்டாய். அப்படி போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் எல்லாம் போட்டு முடிந்ததுக்கு அப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்துட்டான். 2 மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா அப்படின்னு கூப்பிட்டான். இவர் சொன்னாரா, 12 மணிக்கு தானடே சோறு
மணி ரெண்டாகிறது, எல்லாம் போட்டு முடிஞ்சு போச்சு, கவுத்து விட்டேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர்ற வழியில எனக்கு இருமல் வந்துருச்சியா, வர முடியல, அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். திருப்பி இந்த வேடெல்லாம் அவ்வளவும் அதுல வருது இந்த காக்கைய நாடி, அது பொய்யோ சரியோ அந்த வருகிற அந்த அந்த போகிற வழியை மாத்திரம் தெரிந்து கொள்வோம். அவன் சொன்னானான் திருப்பி, காச நோயினுடைய கட்டம் உனக்கு தெரியுமா, இருமல் வந்தா அப்படியே விழுந்துருவான் கீழே இல்லையா, இருமல் வந்தது கீழே விழுந்து விட்டேன், இந்த நோய் உனக்கு வந்தாதானே தெரியும் என்று சொன்னானான். எப்படி அந்த ஒரு சொல்லு சொன்னா இவருக்கு இந்த ஜென்மாவிலும் இந்த நோய் வந்துருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறான். இன்னைக்கு இல்லாத அக்கிரமும் பண்றானே, எத்தனை பேர் வயது எரிகிறது, என்னென்ன சொல்லுகிறான்கள், இது எப்படி பலிக்கும், எப்படி எவன் எவன் அனுபவிச்சு சாக போறான் நினைக்கும் பொழுது வள்ளற் பெருமான் சொன்னதுதான் நினைப்பு வருகிறது எனக்கு. எது
நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ,
அருட்பாவை நான் புரட்டி பார்த்தேன். அருட்பாவில் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை, பாடமும் இல்லை. நல்ல புத்தகம் ரெண்டு கொடுத்தார் பொள்ளாச்சி ஐயா, புரட்டி பார்த்தேன். அதுல இந்த 40 வரி வந்தது, என் நெஞ்ச விட்டு அகலவே இல்லை. ஆமா, இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் செய்துகிட்டு இருக்கிறத 200 ஆண்டுகளுக்கு முந்தையே எழுதி வச்சுட்டாரே சுவாமி அப்படின்னு நினைச்சேனும்.
நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்று கையை நழுவ விட்டேனோ, அன்புடையார்க்கு துன்பம் செய்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ.
இப்படி ஒரு 40 குடிக்கிற குளத்தை தூர்த்தேனும், உருவை வணங்க கூசி நின்றேனும், அன்புடையார்க்கு துன்பம் செய்தேனும், மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனும், கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனும், நெல்லும் கல்லும் கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனும், எப்பாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அருட்பாவில் இந்த வரியை புரட்டி பாருங்கள். இதை நாம தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இந்த பாவத்தை நாம செய்யாமல் இருக்க செய்துவிடும் அந்த தெய்வீக வாக்கு என்று நான் எண்ணுகிறேன். ஆக இவன் என்ன பண்ணினா, இந்த நோயினுடைய கொடுமை உனக்கு தெரியுமா, இருமல் வந்து விட்டது, அங்கேயே விழுந்து விட்டேன், இப்பொழுதுதான் எழுந்தேன் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டிருக்கிறான். அவன் சொன்னதுதான் பறித்து விட்டது. இந்த இத்தனை நாள் போட்ட சொத்துக்கு இந்த சிவனடியார் பதவி, அவன் சொன்ன சொல்லுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தான். இத படித்து பார்த்துட்டு இதற்கு மேல ஒரு படி இருக்கு, அதை எடுத்து பார் என்று அதுல எழுதிவிட்டான். அதற்கு மேல எடுத்து படித்து பார்த்தார் அவர். என்ன இருக்கிறது, நீ பழனிக்கு போய் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்து பச்சை பட்டு சாத்தி நீ வணங்கினா அந்த நோய் உனக்கு நிவர்த்தின்னு எழுதியிருக்கு. இவர்கிட்ட பணம் இல்லையா, கோடிக்கணக்கில் பணம், கோடிக்கணக்கில் ஏக்கர், கோடிக்கணக்கில் கோயில்கள், அதிகாரிகள் அத்தனை பேர் இருந்தார்களே, பழனிக்கு போகணும் போகணும்னு சொல்லியே செத்துட்டார். விதி விடலை பார்த்தீங்களா, அதுபோலத்தான் ராமலிங்க அடிகள் இங்கே திருத்தணிக்கு போக முடியாமலே போயிட்டு, சமீபத்தில் ஒரு பெரியவர் ஏதோ ஒரு ஊருக்கு போக முடியாமலே போய்விட்டார் நான் கேள்விப்பட்டேன், நினைவுக்கு வந்தேன். பாம்பன் சுவாமிகள் பழனிக்கு போயிட்டு சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அதில் அப்படி போய் தரிசனம் பண்றதுக்கும் புண்ணியம் வேண்டும், புண்ணியம் இல்லாமல் எது செய்ய
முடியாது.
அப்படி நினைப்பவர் மனம் கோயிலார் கொண்டவன், நீ நினைத்து விடு, உன் நெஞ்சுக்கு அவன் வந்து விடுவான். அப்பர் வாக்கு.
நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னா தடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானியே. விரகில் தீயினல் பாலிற்படு நெய்வோல் மறைய நின்றுடன் மாமணி சோதிய விரகில் தீயினல் பாலிற்படு நெய்வோல் மறைய நின்றுடன் மாமணி சோதிய உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினர் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினார் முருகவாங்கி கடைய முன்னிட்டுமே முருகவாங்கி கடைய முன்னிட்டுமே